நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
இந்த வாரம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளோடு SBS தமிழ் ஒலிபரப்புடன் இணைந்திருக்கும் நான் மதிவாணன். கடந்த 2009 யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளில் ஒரு பகுதி இராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ள போதிலும், மறுபுறம் வன ஜீவராசிகள் திணைக்களம், தொல்லியல் திணைக்களம், மனவள திணைக்களம் மற்றும் மகாவலி நதிநீர் திட்டம் போன்ற அரசு அமைப்புகள் பல்வேறு காரணங்களை கூறி தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளில் உள்ள நிலங்களை தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து அங்குள்ள மக்களை வெளியேற்றி வருவதாகவும், பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருவதாகவும் தமிழ் தரப்பிலிருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டுள்ளன. அது மாத்திரமல்லாது, வடக்கு கிழக்கு பகுதிகளில் பல இடங்களில் உள்ள கால்நடை மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் வனப்பகுதிகளில் பெரும்பான்மை இன மக்கள் அத்துமீறி குடியேற்றங்களை மேற்கொள்வதாகவும், அதேபோல் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் மேலும் குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. இந்த வாரம் வவுனியா மாவட்டத்தின் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்கு சென்ற வன்னி மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இந்த பகுதியில் உள்ள வெடிவச்சகுளம் மற்றும் திரிவச்சகுளம் பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கர் வரையிலான வனப்பகுதி அளிக்கப்பட்டு இங்கு பெரும்பான்மையின மக்கள் ஆக்கிரமித்துள்ளதாகவும், இதனை வனவள திணைக்களம் கண்டுகொள்ளவில்லை என்றும் தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு தெரிவித்தார்.
83 ஆண்டு கால பகுதிகளில் மிகவும் செழிப்பாக எங்களுடைய தமிழ் மக்கள் வாழ்ந்த இடங்கள்தான் இவை. உதாரணமாக சொல்ல போனால் திதிவைச்ச குளம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி, இதோட சேர்ந்த கொக்கச்சாங்குளம், இப்படியான பகுதிகளெல்லாம் எங்களுடைய மக்கள் பூர்வீகமாக தங்களுடைய நிலப்பரப்புகளில் சீராக பயிர் செய்து செழிப்பாக வாழ்ந்த இடங்கள். கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணி, பூர்வீக காணி அபகரித்து, பெரும்பான்மை இனத்தவர் அபகரித்து எங்களுடைய தமிழ் மக்களை இந்த இடத்துக்கு வரவிடாமல் செய்கின்ற நோக்கமா, இதற்கு வனவிலாக துணை போகின்றதா, பெரும்பான்மை இனத்தவர் காடுகளை அழித்தாலும் பார்த்து கொண்டிருக்கும் நிறுவனம் என்றது உண்மையா? அப்படித்தான் மக்கள் சொல்லுகின்றார்கள். பூர்வீகமாக தமிழ் மக்கள் வாழ்ந்த இடங்களை வந்து இப்படி அடாவடித்தனம் செய்து பறிக்கிறாண்டால் எங்க போறது நாங்கள்?
புதிய அரசாங்கத்தின் தற்போதுள்ள காலப்பகுதியிலும் நில அபகரிப்பு தொடர்வதாக நேற்று முன்தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் டிலோவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் பேசுகையில் தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
எனது இனத்தின் இருப்பை தக்க வைக்கின்ற ஒரு போராட்டமாக இன்றைக்கு இந்த நிலங்கள் அபகரிக்கின்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக பத்திரிகைகளை பார்த்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்தில், அது நேவியாக இருக்கலாம், பொலிசாக இருக்கலாம், முப்படைகளாக இருக்கலாம், இந்த நிலங்களை அபகரிக்கின்ற ஒரு செயல்பாட்டை செய்து வருகிறார். அண்மையிலே 600 ஏக்கர் மகாவலி வலயம் என்று வடிவத்தகல் பவுனியாவுக்கு அது காடு அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது தெரிய வந்த பிறகு எல்லோரும் செல்கிறோம், பார்க்கிறோம், இது தவறென்று கூக்குரல் இடுகிறோம். அரசு தரப்பும் வந்து பார்க்கிறது. ஆனால் அது வெறும் வெட்டு பேச்சாக பேப்பரிலே வர வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகின்ற கதையா என்பதை நான் இங்கு கேட்க விரும்புகின்றேன். புரசை எடுத்துக்கொண்டால் ஒரு தடி வெட்டினால், தமிழர்களாகிய விவசாயிகள் யாராவது தடி வெட்டினால் சிறை செல்லுகின்ற ஒரு வாய்ப்பை அங்கு காணக்கூடியதாக இருக்கு. ஆனால் இங்கே பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த 600 ஏக்கர் காடுகளை அழிக்கின்ற போது அது ஒருவருக்கும் தெரியாமல் இருந்தது.
யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் தொடர்ந்து கொண்டுள்ளன. இதுவரையில் இந்த மனித புதைகுழியிலிருந்து 60க்கும் மேற்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதில் 54 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாம் கட்ட அகழ்வுப்பணிக்காக 45 நாட்களுக்கு யாழ் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. தற்போதைய அகழ்வுப்பணிகள் தொடர்பிலும் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ள தடய பொருட்கள் தொடர்பிலும் சட்டத்தரணி நிரஞ்சன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு தெரிவித்தார்.
ராஜ் சோமதேவா குழுவினரும் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் தலைமையில் கராபிட்டியிலிருந்தும் ராகமாவிலிருந்தும் கொழும்பிலிருந்தும் வைத்தியர்கள் 6 பேர் அடங்கலாக இந்த அகழ்வுப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதோடு இரண்டாவதாக அகழப்பட்ட புதைக்குழியிலும் 9 தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. அவை இந்த இலக்கங்களுக்கு உள்ளடக்கப்படவில்லை. இதுவரை 63 மனித ஓட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அதில் 54 மனித ஓட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. தடய பொருட்கள் மீட்கப்பட்டன. ஒரு சிறுமியினுடைய ஆடைகளும் சில ஆடை பொருட்கள் ஆடைகளும் பாதணிகள் போன்ற தடய பொருட்கள் அது ஆர்டிஃபெக்ட்ஸாக மீட்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. நீதிமன்ற கட்டுக்காவலு வழங்கப்படுகிறது.
இது தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஸ் கருத்து வெளியிடும் போது இவ்வாறு தெரிவித்தார்.
இடையிலே பல திசை திருப்பல்கள், இந்த வழக்கை திசை திருப்புவதற்கான முஸ்தீபுகள் மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய இறுதிக்கட்டமாக இப்பொழுது முறைப்பாட்டாளருக்கும் பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்களும் இடையூறுகளும் பல்வேறுபட்ட தரப்புகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதை தாண்டித்தான் இந்த புதைகுழி அகழ்வு பணியை மேற்கொள்வதற்கு நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்கி வருகிறோம். இங்கே தோண்டப்பட்டு கொண்டிருப்பது மாத்திரம் புதைகுழி அல்ல, இது ஒரு அடையாளம். இதை தாண்டி இதை சுற்றி பல்வேறுபட்ட புதைகுழிகள் இருக்கலாம் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். அவையும் கிளறப்பட வேண்டுமென்றால் ஒட்டுமொத்த நீதிக்கான குரல்கள் பாரிய அளவில் வெளிக்கிளம்ப வேண்டும். இந்த விடயத்தை நாங்கள் மக்களுக்கு இப்பொழுது தெரிவிக்கின்றோம். ஏனைய விடயங்களை வெகு விரைவில் ஆதாரங்களோடு மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்துவோம்.
செம்மணி மற்றும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் போன்றவற்றிற்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என நேற்று முன்தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் அரசை வலியுறுத்தினார். இந்த நிலையில் சர்வதேச விசாரணைக்கு இலங்கையின் அரசியலமைப்பில் இடமில்லை என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார குறிப்பிட்டார். இதற்கு பதிலளிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்
சாணக்கியன்,
இலங்கையின் சட்டத்தின் கீழ் சர்வதேச விசாரணை நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கான வழிகள் உள்ளன. இதற்காக OMB சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதனை படித்து பாருங்கள். சர்வதேச பங்கேற்பை கொண்டிருக்கும் வகையில் இலங்கையின் சட்ட கட்டமைப்பில் போதுமான இடம் உள்ளது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக இலங்கையிலிருந்து மதிவாணன்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.